ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அரையணி நல்லூர் என்ற நடுநாட்டு தலத்தை திருவுருள் துணையுடன் இன்று நாம் தரிசிக்கின்றோம். இத்தலம் திருக்கோவலூரிலிருந்து மிக அண்மையில் உள்ளது. பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. திருக்கோயில் ஒரு சிறு குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. இக்குன்றின் மேலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை சிகரத்தை தரிசிக்க முடியும். இதனை பெரிய புராணம் குறிப்பிடும் இடத்தில் அரையணிநல்லூர் மலைமிசை வலம் கொண்ட ஞானசம்பந்த பெருமான் அண்ணாமலையை அன்பர்கள் காட்டிட கண்டார் என்று சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய சன்னதி மேற்கு பார்த்தது. அழகிய பெரிய கோபுரம் அணி செய்கின்றது. கோயிலின் கீழ்திசையிலும் தெற்கிலும் பாறையில் ஒரு பெரிய குளம் அமைந்திருக்கிறது. இதன் அருகில் பஞ்சபாண்டவர் குகை என்று ஐந்து குகைகளும் திரௌபதி இருந்ததாக ஒரு சிற்றறையையும் அதன் எதிரில் ஒரு சிறு சுனையையும் காட்டுகின்றார்கள். விநாயகர் உருவம் சுவற்றில் மிக அழகாக அமைந்திருக்கின்றது. பிரசண்ட மகரிஷி பூஜை செய்த ஸ்தலம். இந்த தலத்தின் அண்மையில் ஓடும் பெண்ணையாற்றின் மறுகரையில், அதாவது தென்கரையில் திருக்கோவலூர் வீரட்டானம் அமைந்திருக்கிறது. திரு அரையணி நல்லூரை திருஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். திருவண்ணாமலையை நோக்கி செல்லும் பொழுது இத்தலத்திற்கு வருகை தந்து அத்திருப்பதிகம் அருளி செய்யப்பெற்றதாக கூறுவர். இந்த திருப்பதிகத்தில் அரையணி நல்லூர் பெருமானை அங்கையால் தொழுவார்கள் பெரியோர்கள், உயர்ந்தோர்கள், பேதமையெல்லாம் தீரப்பெற்றவர்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர்கள், அவர்களுக்கு இறைவனுடைய திருவுருள் முற்றும் கிட்டும் என்று ஞானசம்பந்த பெருமார் அருள் செய்துள்ளார். அவ்வாறு அரையணிநல்லூர் அண்ணனாருடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு பழிகள் எல்லாம் நீங்கிட, பாவங்கள் எல்லாம் நீங்க பெறும் என்பது இப்பதிகம் நமக்கு தரும் செய்தியாகும். இந்த தலத்தை உரைப்பவர்களும் உயர்ந்தார்கள் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் அருள் செய்கின்றார். இந்த தலத்தை நினைத்தாலும் கூட வல்வினை எல்லாம் மாயும் என்கின்றார். இத்தலத்தை சார்வதை தவிர நமக்கு சார்வு ஏது என்கின்றார். அரையணிநல்லூர் சைவனார் அவருடைய சார்வல்லால் யாதும் சார்விலோம் நாங்களே என்பது அவருடைய வாக்கு. அவ்வாறு பல அருள் உபதேசங்களை இத்திருப்பதிகம் நமக்கு வழங்குகின்றது. பிடினால் பெரியோர்களும் பேதைமை கட திதில்லாவிடினால் உயர்ந்தார்களும் விடிலார் இளவன்மதி சூடினார் மறைபாடினார் சுடலை நீர் அணிந்து ஆரழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே வெய்ய நோயிலர் தீது இலர் வெறியராய் பிறர்பின் செல்லார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேறி இன்புரில் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் செய்வனார் அவர் சார்பு அல்லால் யாதும் சார்திலோம் நாங்களே. ஏன பாறையின் மீது அழகாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இச்சிவாலயம். பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இங்கு வந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் 5 குகைகள் அமைந்திருப்பதாகவும் கூறுவார்கள். இந்த திருக்கோயிலில் மொத்தம் 96 கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. இவை முதலாம் ராஜராஜ சோழன், முதல் குலோத்துங்கன், விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆகிய சோழ மன்னர்கள் காலத்தவை மற்றும் சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுகளும், பல்லவ மன்னனாகிய கோப்பெருஞ்சிங்கன் காலத்திய கல்வெட்டு ஒன்றும், விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த சதாசிவ மகாராயர் காலத்திய கல்வெட்டு ஒன்றும், கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டும், கம்பண்ண உடையாருடைய காலத்து கல்வெட்டும் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளன. ராஜேந்திர சோழ சேதுராயன் என்பவன் இத்திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி எழுப்பியதாக இதன் மூலம் நாம் அறிகின்றோம். இப்பெருமானுக்கு நித்திய வழிபாட்டிற்கும் விளக்கிற்கும் வீரசோழநல்லூர் நிலங்களின் மூலம் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை நன்கொடையாக இம்மன்னன் வழங்கியுள்ளான். இங்குள்ள நிறுத்த மண்டபம் கீழூர் மலையமான் பெரிய உடையான் இறையார் ஒரு நாள் கட்டப்பெற்றது. அம்பிகையினுடைய கோயிலுக்கு மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய 30 ஆட்சி கல்வெட்டு நமக்கு அருட்கொடைகளை பற்றி அறிவிக்கின்றது. அம்மன்னனுடைய காலத்திலேயே இந்த கோயிலினுடைய பல பகுதிகள் பழுது பார்க்கப்பட்டன என்று தெரிகிறது. ஒப்பில்லாத நாயகனாகி விளங்கக்கூடிய இத்தலத்து இறைவனை முதல் குலோத்துங்கன் வழிபட்டு இந்த கோயிலுக்கு சில நிலங்களை தேவதானமாக கொடுத்துள்ளான். திரிபுவன சக்கரவர்த்தியாகிய ராஜாதிராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் மலையமான் பெரிய உடையான் இறையூரன் தளர்ந்த பின் ராஜாதிராஜ சேதிராயன் திருவாதிரை திருநாளுக்காக நிபந்தங்கள் அளித்துள்ளான் என்ற கல்வெட்டுச் செய்தியை நாம் அறிகின்றோம். நித்திய வழிபாட்டிற்கும் நந்தாவளத்திற்கும் கோப்பெருஞ்சிங்கன் காலத்திலும் பல நிபந்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தினுடைய திருக்கோபுரம் கோபுநாயக்கன், வள்ளுநாயகன், பாபுநாயகன், நாகம்ம நாயகராயன் ஆகியோரால் கட்டப்பெற்றது. மலைய மன்னர்களை பற்றி அறிவதற்கும் இக்கல்வெட்டுகள் நமக்கு துணை செய்கின்றன. இந்த கோயிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் உள்ள மண்டபம் நீண்ட காலமாக கட்டப்பெறாமல் குறைவுள்ளதாகவே இருந்தபடியால் இந்த வேலை பூர்த்தியானால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதாக இளவன் மதிசூடினான் என்பவன் சூளுரைத்ததாக கூறுவர். அதன்படியே அவனும் இம்மண்டபம் கட்டி முடித்த பிறகு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டான். இவனது வீரச் செயலை பாராட்டி அவனுடைய சந்ததியாருக்கு 1000 குழி நிலம் கோயிலாரால் கொடுக்கப்பட்டது. இந்த தரத்து இறைவனுக்கு அதுல்யநாதேஸ்வரர் என்றும் ஒப்பிலாமணீஸ்வரர் என்றும் அரையணிநாதர் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகைக்கு சௌந்தரிய கனகாம்பிகை என்றும் அருள் நாயகி என்றும் அழகிய பொன்னம்மை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தீர்த்தமாக பெண்ணையாற்றை குறிப்பிடுவர். ராஜகோபுரம் 7 நிலைகளோடு கூடியது. முகப்பு வாயிலுக்கு முன்பு கற்றூண்கள் உள்ளன. தலைவிநாயகர் ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்டுள்ளார். எங்கேருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே அழகாக திருவுருவம் கொண்ட பெருமான் இவர். இதன் முன்பு தாளமேந்திய நிலையில் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமையை தரிசிக்கின்றோம். இதேபோன்று முருகப்பெருமானுடைய திருமேனியும் மிகவும் அற்புதமாக ஒருமுகம் ஆறு திருக்கங்களுடன் விளங்குகின்றது. வள்ளிதேவசானை சமேதராக வடக்கு நோக்கி காட்சி தரக்கூடிய பெருமான் இவர். விநாயகருக்கு அருகில் விஸ்வநாத லிங்கம் அமைந்திருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் மிக பழமையான அமைப்புடன் கூடிய கருவறையில் மேற்கு நோக்கியவாறு பெருமான் தனிச்சிறப்புடன் காட்சியளிக்கின்றார். நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் காகத்தின் மீது ஒரு காலை வைத்து ஊன்றிய கோலத்தில் காணப்படுகின்றார். இது தவறவும் தேவகோஷ்டங்கள் செவ்வனே அமைக்கப்பட்டுள்ளன. சப்தமாதர்களுக்கும் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. வெளிச்சுற்றில் அண்ணாமலையாருக்கு பெரிய தனி சன்னதி அமைந்திருக்கிறது. அம்பாள் சன்னதி தனி கோயிலாக கிழக்கு நோக்கி இருக்கிறது. அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் இந்த திருக்கோலத்தில் அருட்காட்சி வழங்குகின்றாள். பிரசண்ட முனிவர் பூஜித்து சிவப்பேர் பெற்ற நினைவாலயம் ஒன்றும் அண்மையில் இருக்கிறது. இவர் தானம் தவம் யோகம் ஆகியவற்றில் மிகவும் சிறந்து விளங்கியவர். கோவிலுக்கு வெளியில் பாறைகளுக்கு இடையில் வீமன் குளம் என்று வீமன் கதையால் உண்டாக்கிய குளமாக குறிப்பிடுகிறார்கள். இந்த ஊரிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கழுவன் குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கும் ஒரு குளத்தை காண்கின்றோம். இது ஞானசம்பந்தர் காலத்திலிருந்தே இருந்ததாகவும் குறிப்பிடுவர். இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் ஒரு கிராம தேவதையின் கோயிலும் அமைந்திருக்கிறது. இந்த அரையணிநல்லூர் சிவாலயத்தின் அருகில் உள்ள தலமாக திருக்கோவல் வீரட்டத்தை குறிப்பிடுவார்கள். மேலும் இதனுடைய அருகில் உள்ள பிற தலங்களாக பெண்ணையாற்றின் கரையில் மணலூர்பேட்டைக்கு அருகில் ஜம்பை என்ற ஜம்புகேஸ்வரமும் ஆதி திருவரங்கமும் பிரசித்தி பெற்றதாக அமையப்பெற்றுள்ளன. இவை திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள திருவானைக்கா ஜம்புகேஸ்வரத்தையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளவை. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகத்தை பெற்றதும் அவரை இறைவன் தடுத்தாட்கொண்டதுமாகிய திருவண்ணிநல்லூர் திருத்தலமும் அண்மையில் உள்ளது. இந்த திருத்தலங்கள் திருக்கோவில் வீரட்டானத்தை தரிசிக்கப்படுபவர்களுக்கு மிகவும் அண்மையில் உள்ளபடியால் இவற்றையெல்லாம் எளிதாகவும் தவறாமலும் தரிசிக்க வேண்டியதாக நாம் இங்கு நினைவூட்டுகின்றோம். இங்கு மாசி மாதம் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த கீழையூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயம் அப்பொழுது விழா கோலம் கொண்டு விளங்குகின்றது. 6ஆம் நாள் அன்று அந்தகாசுர சம்ஹார ஐதீகம் நடைபெறுகிறது. கார்த்திகை சோமவாரங்கள் பிரசித்தி பெற்றவை. அதேபோல அரையணிநல்லூரிலும் மாதாந்திர வழிபாடுகள் மாதாந்திர விழாக்கள் செவ்வனே நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்தை ரமண மகர்ஷிகளோடு தொடர்பு படுத்தி கூறுவது வழக்கம். அவர் திருவண்ணாமலைக்கு முதன் முதலாக எழுந்தருளுவதற்கு முன்பு அரையணிநல்லூரில் தங்கியிருந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. எனவே திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமத்தின் சார்பில் அரையணிநல்லூர் திருக்கோயிலை செவ்வனே திருப்பணி செய்து 2003ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார்கள். சிறந்த பல திருப்பணிகள் இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தலத்திற்கு ஞானசம்பந்தர் எழுந்தருளிய பொழுது இங்கிருந்து திருவண்ணாமலையை அன்பர்கள் காட்டக் கண்டார் என்பதால் பிரகாரத்தில் ஞானசம்பந்தருடைய பாதத்தையும் நாம் காண்கின்றோம். இதனை விரிவாக பெரிய புராணத்தில் காண முடியாவிட்டாலும் உபமன்யு பக்தவிலாசத்தில் இந்த செய்தி விவரமாக குறிப்பிடப்பட்டு உள்ளதாக ரமண மகர்ஷிகள் குறிப்பிடுவது வழக்கம். அதில் குறிப்பிட்டுள்ள வரலாற்றின்படி ஞானசம்பந்தருக்கு முன்பு வயோதிக அந்தணராக பெருமான் தோன்றிய பொழுது ஞானசம்பந்தர் அவரை திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியை கேட்டாராம். அவர் காட்டியபடியே செல்லும்பொழுது சிறிது தூரம் சென்றவுடன் அம்முதியவர் மறைந்துவிடவே திகைப்புற்ற ஞானசம்பந்தரும் தனது பரிவாரங்களுடன் ஒரு கணம் திகைத்து நிற்கும்பொழுது அவரது உடைமைகளும் காணாமல் போனதாகவும் திருவண்ணாமலை அடைந்தவுடன் திரும்பவும் எல்லாம் இறைவனருளால் அவர்களிடம் சேர்ப்பிக்கப்பெற்றது என்றும் ஒரு வரலாறு இந்த பொமன்னி பக்த விலாசத்தில் குறிப்பிடப்படுவதாக ரமணர் தனது பக்தர்களுக்கிடம் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. ஆக அந்த வரலாறு குறிப்பிடும் இடத்தை தாமே ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டார் என்றும் அவருடைய வரலாற்று குறிப்பு நமக்கு தெரிவிக்கின்றது. இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட அரையணி நல்லூரை சென்று அனைவரும் வழிபட்டு பிறவிப்பிணிக்கு மருந்தாக விளங்கக்கூடிய அரையணி நல்லூர் பெருமானுடைய திருவுருளை பெற்று எல்லா நலன்களும் பெறுமாறு அன்பர்களை அழைக்கின்றோம். திருச்சி தம்பலம்.